நாம் அந்த வான்மீக காட்சியை வழிபடி பிறர் நம்மை குறை கூறினார் என்றால் வாதியை ராமன் மறைந்திருந்தே தாக்கினார். அப்போ ஒருவர் வேதனைப்படும் சொல்லை வரும்போது அது வலிமை வைக்கும். அந்த வேதனையான சொல்லை நாம் கேட்டுவிட்டால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வளர்ந்து நமது நல்ல குணங்களுக்குண்டான வலுவை இழக்கப்படுகின்றது. வாலியை எவரொருவர் நேரடியாக பார்க்கின்றனரோ அவருடைய வலுவை சமப்பகுதி எடுத்துக்கொள்வான் என்று இந்த ராமயான காவியத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இதே போல யார் வெறுப்படையும்படி சொல்ல சொல்லுகின்றனரோ அதை நாம் நேர்முகமாக பார்த்து வாங்கிக் கொண்டால் நல்ல குணங்களை செயலற்றதாக உருவாகி விடுகின்றது. அப்ப அவர்கள் செய்யும் தீமையின் நிலையை நமக்குள் செயலாக்க தொடங்கி விடுகின்றது. ஆக அது நம்மை அடக்கி விடுகின்றது நல்ல குணத்தை என்பதை உணர்த்துவதற்குத்தான் இதை செய்து நம்ம காவியங்களில் உள்ள உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் அப்ப நாம் எதை அடக்க வேண்டும்? இப்போ இந்த தீமையின் செயல்களை செயல்படும் போது தீமை வென்ற மகிழ்ச்சியிலே அந்த மகிழ்ச்சியில் அசக்தி நாம் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று இந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது இவர்கள் செய்த தீமையின் உணர்வு இங்கே வர அது தடுக்கப்படுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் பெற வேண்டும் என்று ஊக்கத்தை கொடுக்கப்படும் போது அது உடலுக்குள் வலு பெற்ற பின் ஆனால் அந்த வலுவான எண்ணங்கள் அவன் தீமையான உணர்வுகள் தன்னை தாக்காது இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை வலுவிழக்க செய்கின்றது. இல்லை என்றால் நமக்குள் அந்த உணர்வின் நிலைகள் நம்மை வலுவிழக்க செய்கின்றது. இந்த பேருண்மை உணர்ந்து கொண்டால் பிறர் எவ்வளவு தீங்கி செய்ய வேண்டும் என்று யார் எதை எப்போது எண்ணினாலும் அடுத்த கணம் நாம் இந்த தியானத்தில் உள்ளோர் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். அது ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா நாம் தீமையை பற்றட்டதாகவும் மகிழ்ச்சிகளின் அல்ல ஆற்றலை நாம் பற்றுடன் பற்றி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக பற்றுமோ அதுவாகின்றோம். அதனால்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற பிறர் செல்லும் தீவினைகளை நாம் பற்றுடன் பற்றிவிட்டால் நாம் அதுவாகி விடுகின்றோம். அந்த மகிழ்ச்சியின் சக்தி நாம் பெற வேண்டும் என்று அதை எழுத்து நமக்குள் வளர்த்து இந்த தீமையை தன்னை பற்றிடாத வெற்றி கொண்டால் அதை பற்றுடன் நாம் அங்கே செல்லுகின்றோம். ஆகினால் நாம் அரசர்களை தழுவிய நிலையில்தான் சாவிய படைப்புகள் வந்தது. அதன் வழியில்தான் உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றோம். மகிழ்ச்சிகளும் ஞானிகளும் கொடுத்த இந்த சக்தியை அரசன் தனக்கு சாதகப்படுத்திவிட்டான். இன்று உலகிலே எடுத்துக்கொண்டால் எந்த அரசு சபைக்கு சென்றாலும் அரசனை புகழ்பாடும் புலவர்களுக்குதான் மதிப்பு. அரசன் செயல்களை சிறிது குறை கூறினாலும் அவன் சரசு இல்லை. ஆக தர்மத்தையும் நியாயத்தையும் அந்த அரசனை தழுவிய நிலைகள் கொண்டுதான் புலமைகள் பாடினான். அவன் பொருள்களை தேடினான். அவனைத்தான் இந்த புலமை அவனுக்கு உதவியதை தவிர அரசனை காக்க உதவியதை தவிர ஆனால் மக்களுக்கு அது உதவவில்லை. இதன் அடிப்படையில் தான் நாம் சிற்றரசர்கள் பேரரசர்கள் என்ற நிலைகளை காவியங்களை பார்க்கும்போது இந்த நிலை. ஆனால் இன்று சோழ மன்னனுடைய நிலைகளை எடுத்துக்கொண்டால் நீதிபதி நடந்தான் என்று இவர்கள் காட்டுவார்கள். ஆக தன் மகனானாலும் தன் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் தன் புகழுக்காக இவன் தப்பு செய்தானா இல்லையா என்று கூட சிந்திப்பதற்கு இல்லாதபடி ஆக இவன் புகழுக்காக வேண்டி தன் மகனவி அங்கே தேடை ஓட்டி கொண்டான் என்று இங்கே நீதிகள் சொல்லப்படுகின்றது. அவன் ஓட்டிச் செல்லுகின்றான், தவறி கன்று ஊடே விழுந்து விடுகின்றது. ஆகவே நீ மனிதனாக இருக்கின்றாய், மற்றொரு உயிரினை நீ கொண்டாய் என்று இங்கே நீதி சொல்லப்படும் போது புழுவோ பூச்சியோ மற்றவைகள் இங்கே வந்துவிட்டால் அதுவே தேர் போகாதா? ஆகவே தன் அரசன் என்ற நிலையில் இருந்தாலும் தன் மகனையுமே அதே போன்று தேர்வூற்றி நீதியை நிலைநாட்டினான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதே நீதி கொண்டவர்கள் மாற்று அரசனிடம் இவர்கள் செல்லும்போது அவனுடைய மகளவோ அவன் விரும்பிய இடத்தை இவன் கேட்டு அனுப்புகின்றான். இவன் மதித்து இவனுக்கு தருகிறேன் என்றால் அவனை மகிழ்கின்றான், இல்லை என்றால் அவனை பழிதீக்கும் உணர்கொண்டு இரு நான் உன்னை அழிக்கிறேன் என்று நீதிகள் அங்கே பேசுகின்றன. ஆனால் அவர்கள் அரசனுடைய நீதி எது? நான் யார் எதையிடம் கேட்டாலும் என்னை நீ மதிக்க வேண்டும், அப்படி மதிக்கவில்லை என்றால் உன்னை அடக்கி நான் மதிக்கும்படி செய்வேன். இது அரச நீதிகள். இந்த போர் முறைகள் அனைத்தும் இப்போதும் பார்க்கலாம். அமெரிக்கா என்ன செய்கின்றது? அவர் அணுகுண்டே செய்யலாம், மற்றவர்கள் நான் சொன்னதை கேட்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவேன். அந்த அரச நீதிகள் இதேதான். இன்றைய அறிய அரச நீதிகள் ஜனநாயகம் என்று பேசினாலும் அந்த ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுத்த அந்த மந்திரியும் இதைத்தான் கடைபிடிக்கின்றான். ஆக எந்த அரசு அதை கடைபிடித்ததோ அதன் வழிதான் இன்று செய்கின்றது. ஆக இதைப்போல அரசர்களுடைய நீதி அவனை காக்கதானே தவிர மக்களை காக்க அல்ல. ஆக அவனுடைய செயலை மாறிவிட்டால் தன் மக்களை தன்னுடன் விசுவாசியை ஏவல் பண்ணி இவன் வலிகளாக ஆக்குகின்றான் தன் கௌரவத்தை காக்க. இதே போன்றுதான் மேலே நாடுகளில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் இன்று 50 மனைவி 100 மனைவி என்று வைத்துக் கொள்ளுகின்றார்கள். அதிலே எந்த மனைவின் பக்கம் தன் சார்பு உள்ளதோ அந்த மைண்டன் செல்வதுதான் நியாயம் என்றும், தன் மனைவியின் நிலைகளைக் கொண்டு பிடிக்காத மனைவியின் மகன் ஆகிவிட்டால் அவனை குற்றவாளி ஆக்கி அரசு நீதியில் பொதுமக்கள் மத்தியில் அவன் சிரசை வாங்குகின்றார்கள் முஸ்லிம் நாடுகளில். ஆக இது எனது நீதி, ஆக எனது மகனா இருந்தாலும் நாம் மதத்திற்கும் நிலைகளுக்கும் கடவுளுக்கும் இத்ரோகம் செய்தான், ஆகவே எனது பிள்ளையாயிருந்தாலும் இந்த தவறு எவரும் செய்யக்கூடாது என்று மக்களுக்கு உணர்த்தவே மக்கள் மத்தியிலே இதை நிலைநாட்டேன், கடவுளின் ஆணைப்படி இதை செய்கிறேன் என்று இப்படி அரச நீதிகள் இதை செய்கின்றன. ஆகவே அரசருடைய நீதிகள் அரசன் கீழ் குடிமக்கள் கட்டுப்பட வேண்டும். அவன் அரசன் எண்ணினால மாற்று அரசன் அதை எண்ண மதிக்க வேண்டும். அவனை மதிக்கவில்லை என்றால் அவனை அடக்க வேண்டும். அதே நீதிதான் இன்று மக்கள் மத்தியிலும். இன்று ஓரளவுக்கு நான் வலிமை கொண்டவனாக இருக்கின்றேன், எனக்கு நான் கேட்டவுடனே உதவி செய்ய வேண்டும், அப்படி உதவி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு எந்த தொல்லை கொடுக்க வேண்டுமோ அதை செய்கின்றேன். ஆக வழிவழி இவ்வாறுதான் மனிதன் இந்த உடல் இச்சைக்குத்தான் வருகின்றமே தவிர, ஞானிகளும் மகர்ஷிகளும் அந்த அகசியன் கண்டுணர்ந்த உணர்வுகள் எதிர்பாராத சந்தர்ப்பத்தால் தவறினை நுகர்ந்து தவறால் எனக்குள் வரும் அணுவின் தன்மையை எனக்குள் எதிரியாக்காதபடி, அந்த தவறை எனக்குள் இயக்காதபடி, தவறை அழித்த ஞானின் உணர்வை தனக்குள் புகுத்து தவறின் செயலாக்கங்களை அது நீக்கல் வேண்டும் என்பதுதான் விநாயகர் தத்துவம். ஆக ஞானிகள் காட்டிய அருள்வழியில் தார் நாம் செய்யவில்லை, எத்தனையோ கோடி சரீரங்களில் நாம் தன்னை வளர்த்திடும் உணர்வை வளர்த்துக் கொண்டவர் நாம். ஆகவே தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதனின் உணர்வு ஒழிக்கொப்ப உடலின் நிலைகள் மாற்றமும், அதனின் வலுகொண்ட எண்ணங்கள் வளர்ச்சியும், அந்த எண்ணத்தின் உணர்வின் வலுகொண்டு உணர்வின் ரூபங்களும் அதனுடைய செயலாக்கங்களும் வந்தோம் நாம். ஆனால் மனிதனான பின் இத்தகைய தீமைகளை அகற்றிவிட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி முழுமை அறிந்தவன் ரிஷி. ஆறாவது அறிவை 7வது நிலையில் பெற்றவன் சப்தரிஷி. அதனை உணர்த்துவதற்குத்தான் இந்திய மனிதனின் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு எதை செய்தாலும் இன்று ஒரு பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளும் அது விஷம் கொண்டது, அதை நாம் கண்ணுற்று பார்த்த பின் அதை நம்மை தாக்கிவிடும் என்ற உணர்வினை நம் கண் அதை உருவமாக்குகின்றது. அந்த உணர்வின் செயலாக்கங்களை நமது கண்ணை ஆன்மாவாக மாற்றுகின்றது. அது நாம் உயிருடன் இணைக்கப்படும் போது தன்னை காக்கும் உணர்வால் அது இயக்குகின்றது. இருந்தாலும் அதனின் விஷத்தன்மையின் உணர்வை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் அதை எடுக்கின்றோம். இன்று ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நெருப்பு என்று இருக்கின்றது, அந்த நெருப்பை பார்த்தவுடன் அது எரிவதை பார்த்து மகிழ்ந்து தவழ்ந்து ஓடுகின்றது. அதை அறியாத ஒரு குழந்தை, அதை இதை அறிந்த தாயோ இதை செய்யும் செயலை பார்த்த பின் ஆ என்று அலறுகின்றது. என் குழந்தை எரிந்துவிடுமே, அதன் உடலிலே இந்த நிலை உருவாக்கிவிடும் என்று இதை அறிந்தது அது நுகர்கின்றது. ஆனால் குழந்தையோ இது சுடும் என்று அறியவில்லை, அது தொடச் செல்கின்றது. தொட்ட பின் தான் அது உணர்கின்றது. இது தொடுவதற்கு முன் அறிந்தது அது செயல்படுகின்றது. ஆகவே அதனின்று காக்க தாய் அந்த இவ்வாறு ஆகிவிடுமே என்று உணர்வின் வேக துடிப்பால் அது நுகரப்படும் போது அச்சுறுத்தும் உணர்வின் வலுகள் அதிகமாகின்றது. அப்போ அந்த அச்சுறுத்தும் உணர்வு வந்துவிட்டால் தன் குழந்தை நினைக்கும் போதுதான் அந்த பதட்டம் வரும். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பதட்ட உணர்த்தவே அடிக்கடி அதை ஊட்டி அவன் அச்சுறுத்தும் நிலையாகவே மாற்றிவிடும். அவன் சிந்திக்கும் செயலும் இழக்கும், அவனை பற்றி வளர்க்கும் சிந்தனையும் இங்கே குறைகின்றது. ஏனென்றா அந்த ஒரு சந்தர்ப்பம் பார்த்த நிலைகள் இதில் மீண்டும் மீண்டும் இதவே வளர்க்கின்றது. இதைப்போலதான் தவறு தாய் செய்யவில்லை, தன் குழந்தையை காக்க வேண்டும் என்று எண்ணியது அந்த உணர்வை தன் உயிர் அந்த உணர்வின் கண் அதை உணர்த்துகின்றது, கவர்கின்றது, உயிருடன் இணைக்கின்றது, உயிர் உணர்த்துகின்றது, உடலை இயக்குகின்றது. உணர்வோடு அதை இயக்கி உடலின் தன்மை கொண்டு தீமை என்ற நிலைகளை காக்கும் உணர்ச்சிகளை தோன்றுகின்றது, குழந்தையை காத்து விடுகின்றது. ஆனால் அந்த கண்டுணர்ந்த வேதனை உணர்வுகள், அந்த எரிச்சல் ஊற்று உணர்வுகள் இங்கே விளைந்து விடுகின்றது. அதே நினைவாற்றல் வரும்போது எது சுட்டுவிடும் என்று எண்ணதோ, இத்தகைய நிலைகள் ஒரு தாய் பார்த்திருந்தால் அவனுடைய வளர்ச்சியின் தன்மையோடு எம்மம்மா கால் எரியுதே பாதம் எரியுதே இதை பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த எரிச்சல் ஊட்டும் உணர்வின் தன்மை இது விளைந்தே செய்யும், தப்பு செய்யல, இந்த உணர்வு வந்துவிட்டது, அதை நீக்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த நேரத்தில் இதை காத்தாலும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். ஈஸ்வரா, அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்ற இதை இணைத்து அந்த எரிச்சல் ஊட்டு உணர்வை அடக்க வேண்டும். தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன், ஆனால் ஆறாவது அறிவின் தன்மையை கார்த்திகேயா வெளிச்சம். ஓர் வெளிச்சத்தை நாம் அங்கே பொருள் இருப்பதை காண முடிகின்றது. மனிதன் இந்த உண்மையும் உணர தெரிந்து கொண்டவன், தீமையும் அகற்ற தெரிந்து கொண்டவன், அதனால்தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான். அப்போ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் வளர்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் தீமையை அகற்றும் சக்தியாக நமக்குள் உருவாக்குதல் வேண்டும். அதை நாம் உருவாக்க நாம் வடிகள் வழங்கப்பட்டதாம் காவிய படைப்புகளின் முக்கியம். ஆகினால் இதை நாமோ இப்படி செய்தல் வேண்டும். எத்தகைய நாம் குறைய காண்டினாலும் இதை போன்று நாம் செயல்பட அந்த தாய் இதை என்ன வேலை என்றால் எரிச்சல் ஊட்டு நிலைகளும் அது வளர்ந்து விட்டால் இந்த பையனை பார்க்கல எரிஞ்சி எரிஞ்சு பேசுவாங்க. அந்த எரிச்சலின் தன்மையும் மாறுபட்டு இங்கே கைகால் எரிச்சல் வரும். வீட்டுக்காரர் ஏன் குழந்தை இப்படி எரிஞ்சு பேசினாலும் நீங்க எதை எடுத்தாலும் இவன் இப்படியே செய்துட்டேன், எதையா எழுத்து போடுறான், எங்கேயா போறான்ட்டு. அப்ப அங்கேயும் எரிஞ்சு பேசும் உணர்வு, அந்த உணர்வுக்கு அனுபவம் உருவான அந்த உணர்வுக்கு உணவு தேவை. அந்த உணர்ச்சிகளை தோண்டும், அது நுகரும், அது வளரும், அதனுடைய மலம் உடலாகும். அந்த எரிச்சலின் உணர்வின் தன்மை இங்கே விளையும். இதை போன்ற நிலைகளைத்தான் அங்கே காட்டுவதற்கு இப்போ ஒரு விஷத்தின் தன்மை நாம் பார்க்கப்படும் போது அது கொடூர நிலையை தெரிகொண்டு கொள்ளும். அது தாக்கிவிட்டால் என்று அச்ச உணர்வை நமக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வு விளைந்து விடுகின்றது. பின் பாம்பின் நினைவே அடிக்கடி வரும். சும்மா கயிறு கண்டா அந்த பாம்பு கிடைக்கும், சும்மா ஒரு கயிறு நெறிஞ்சு கிடந்தா போறோம், ஐயோ பாம்பு. ஒரு சமயம் கொஞ்சம் பழனியில நான் பாட்டு வந்துகிட்டு இருந்தேன், ஒருத்தன் வந்த வேண்டிய இந்த வாழை மட்டும் பாம்பு நாகப்பாம்பு பழம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து குப்பை தொட்டி போட்டுக்கிறாங்க, அங்கிருந்து வந்தோடனே நாகப்பாம்பு மாதிரி இருக்குங்க, லேசா அந்த இருட்டா இருக்குது, நாகப்பாம்புக்கு பழம் எடுத்திருக்குங்க. நான் பார்த்தேன்னா ஆமான்ட்டேன், வரவெல்லாம் ஆமாட்டாங்க, எல்லாம் பார்த்தவொடனே ஆள் ஆளுக்கு தடி எடுத்துட்டு விட்டாரே போயிட போய் பாத்துக்கோங்கிறாங்க. குச்சியை தேடிட்டு வர்றவன்னு கூட்டம் ஒன்னு ஆகி போச்சு. அந்த கூட்டத்தில் ஒருத்த குச்சி எடுத்து அடிச்சா பாருங்க, இதை சேர்ந்து அந்த குச்சியோட மேல போயிரு. அது வந்த உடனே என்ன ஆகி போச்சு, நீ உள்ள நான் சாகடர் உள்ளவன் அணைஞ்சு பேரு கீழே தடிப்பு இருந்தவங்க யாரு பேர் அவன் மேல எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க. ஆனா வாழமண்ட அந்த இருக்கல ஓட்டம் பாம்புன்னு சொன்னா அந்த உணர்வு ஆனா அறிவை காட்டு. உள்ளுக்கு இப்படி வந்தங்க இடம் இருக்கு. அப்போ இதனுடைய உணர்வு எது? இதேதான். இதை காட்டுவதற்காக ஒரு சமயம் குருநாதர் என்ன செய்தாரு, நீ ஒரு மரத்தடியில் போ, அங்க போன உடனே இங்க மொழி வந்தது, அந்த மொழி வந்த உடனே என்னை பார்த்த உடனே என்னை மிரட்டினது, கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு, உடனே ஓடி வந்துட்டேன், எனக்கு இதை கொடுத்தா உனக்கு நல்லது செய்யன்னு சொன்னது அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு என்ன. இதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட சொன்ன உடனே நிஜமாவை நான் பார்த்தனப்பா, நீ இத்தனை மணிக்கு போய் பாருங்கன்னா ஆமா அது தெரியுதுங்க, என இந்த உணர்வு பதிவானது அந்த நினைவுகள் அங்க உருவாக்கும். அப்ப அந்த உருவாக்கப்படும் நான் சொன்னது மாதிரி உனக்கு வேண்டி இதை கொடுக்கிறேன், என்னை காப்பாத்துங்கிறான். அந்த உணர்வுகள் அவனிடத்துல விளையும். இவன் சொன்ன உடனே அந்த எண்ணம் இவனுகிட்ட வளருது, எனக்கு அந்த முடி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு எதிரி இருந்தான், அதுக்காக வேண்டி அவன் கெட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த உணர்வு இங்க எதிர்த்த உடனே அதே மாதிரி அவன் கெட்டு போனான், என்னை காப்பாச்சு, இத்தனை நாள் நான் அந்த சாப்பாடு கொடுத்தேன் அவன் சொல்றான். அவன் சொன்னதை கேட்டுட்டு இன்னொருத்தன் கெட்டு போறதுக்காக வேண்டி அங்க என்ன செய்யறான், அங்க போறாங்க. அப்ப அவன் கெட்டு போகக்கூடிய உணர்வுக்கு இவனுடைய நிலைகள் ஆகி இவன் விளைய வச்சு அந்த நினைவை அங்க கூட்டுறான். முதல் இவன் கெடுறான், அடுத்தவங்களுக்கு விதைக்கிறான். இதே மாதிரிதான் இப்ப திடீர் சாமிகள் உருவாகிறத பாக்கலாம். இங்க காசுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆத்துக்குள்ளுக்கு பிடைச்சி வச்சிருது எதையாவது ஒரு சிலைய. ராத்திரில வந்து என்ன கெனாக்கள்ல சொன்னாருங்கன்னு நாலஞ்சு பேர்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இதை சொல்லி 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 உருவாக்கிய பின் என்னால இமிஷம் தாழ முடியலைங்க அப்படின்னு இவர் சொல்வார். சொன்ன உடனே அப்புறம் இவர் நாலஞ்சு பேர்ட்டு சொல்லி அப்புறம் எல்லா ஊர்ல சொல்லி இது எப்படியோ பார்க்கணும்னு சொல்லி இவர் தெரியாத மாதிரியே அலையிற மாதிரியே சொல்லிடு. அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு போற மாதிரி இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை செய்வான். அப்ப அதை செய்யப்படப்போது ஆகா வந்தாச்சு, சொப்பனத்தில் சொன்ன மாதிரியே வந்தாச்சு, நீ இதை எனக்கு எடுத்து வளர்த்தீங்கன்னா உனக்கு இன்னது கிடைக்கும் அப்படின்னு இவர்கள் எதை சொல்றாங்களோ அது நடக்கும். அப்ப இவங்க சொன்ன ஆசையில வச்சு இந்த முருகனுக்கு கோலகோலமா நடக்கும். அப்ப இது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு காசு கிடைக்கும். இவங்க என்ன ஆசைகள் இங்கே வளரும். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னு அந்த சாமியும் போச்சு. இது நடந்த நிகழ்ச்சி சில இடங்கள்ல இப்படி நடக்கு. இதே மாதிரி நம்ம ஆசையை எது உருவாக்கி பிறரிடத்துல பதிவு செய்யுமோ அந்த உணர்வு வரும். இதான் கோபி பக்கத்துல இதான் கற்பூரத்தை கொளுத்தி ஆயிரம் ஆடுகளை வெட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அங்க கூட்டம் போயிட்டு இருக்கு சுள்ளிகரக்கிறது. அப்ப மனித ஆசை எது இருக்குது, எனக்கு என் காரியம் ஜெயிச்சது, அந்த தப்பான வழியில போயிட்டு இருக்கு, அதுக்காண்டி ஆயிரம் ஆடுகளை வெட்டினேன் அப்படின்னு சொன்னா இந்த வேடிக்கை பாக்குறதுக்கு பஸ் நிறையுது. காரியம் இல்லாமலாம் போச்சு. இந்த உணவு பதிவானே நான் நாலு ஆடு நீ மூணு ஆடு ஆளு ஆடு இப்படின்னு போயிட்டு இருக்கிறான். அப்போ மனிதன் இவனுக்குள் உருவாக்கக்கூடிய உணர்வு வந்த உடனே இதுல அவங்க சொந்தக்காரன் அந்த இடத்துல யார் கடை வச்சு யாவாரானாலும் அது எங்களுக்கு பங்கு வந்துடணும். கற்பூரம் எது வாங்கினாலும் கற்பூரம் இங்கேதான் வாங்கிக்கணும். இவங்க வாங்கி அவங்க இருக்கின்னு என்ன விலை கொடுப்பாங்க, அதுக்கு மேல நீ இதை வச்சு விட்டுக்கோ. அது ஏன் கேக்குறீங்க? அது ரெண்டு மூணு ரிப்போர்ட் வந்துச்சு. நான் கடை வச்சனுங்க இப்ப நிறைய ஆவரணும்னு எனக்கு நீ இவ்வளவு கூட்டு சேர்த்து கொடுக்கணும். அவங்க இடத்துல கூட இல்லைங்க, நான் ஒதுக்கி வச்சேன். என் சாமி பார்க்க வரும்போதானே அவன்கிட்ட யாவது கொடுக்கணும். இது நடந்த நிகழ்ச்சிகள் எப்படி வந்து கேட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இப்படி தெய்வங்களை உருவாக்குறவங்க ஏராளம். மனிதருடைய ஆசைகள் எதுவோ அதுக்கு தகுந்தவாறு இப்போ கடவுளை உருவாக்கி கடவுள் மறைவில பழைக்கிறதுக்கு நிறைய வந்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நாம ரொம்ப உசாரா இருக்கணும். தவிர நம்மளால் பிறருக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை காலத்தால் போயிடுச்சு. அரசர்கள் எதை வழித்து தன் கௌரவத்தை காக்க மற்ற அரசனை ஒரு கேட்கிறான், பொருள் கிடைக்கலன்னா அந்த அரசனவே எதிரியாக்கி உடனே தன் மக்களை திரட்டி போர் செய்யறான். அதே மாதிரிதான் இன்றைய நாம நிலையில ஊர்ல கொஞ்சம் ஒரு கௌரவமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாவது விரும்புறாரு, கொடுக்கலன்னா அவ்வளவு திமிராயி போச்சா, சரி பாக்கலாம். உடனே இந்த இளைஞர்கள் இங்கே வரும். நானும் ஒரு எண்ணெய் சாமான கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற நிலைகளை பகமை உருவாக்கி, ஆனால் இந்த உணர்வுகள் பதிவாக்கி கொண்டோம். இப்ப நாமும் அவங்க அப்படி செய்யறான்னு நாம சொல்றோம், நமக்கு பின்னாடி நாலு பேர் வருவா நாமளும் அதைத்தான் செய்யறோம். ஒருவரை நாம குறை கூறுறோம், அதே சமயத்தில் அவர்கள் செய்கிறார் என்று இருந்தாலும் அதே நிலை நம்மளுக்கு வந்தாச்சுன்னா நாமளை தான் செய்யறோம். இப்ப நம்ம பாக்குறோம், பொண்ணு நாம கொடுக்க போகும்போது அநியாயமியா 10 பவுன் கேக்குறாங்க, 50 பவுன் கேக்குறாங்க, 100 பவுன் கேக்குறாங்க, காரை கேக்குறாங்க, நாம தான் சொல்றோம். நாம பையனுக்கு கேட்க போகும்போது என்ன செய்யறோம், இப்ப நம்ம பையனு கேட்க போப்போம் இதை கேட்கிறோம். அந்த தாயுங்கிற நிலையில மருமகளை மறிக்கிறது என்ற வகையில பணம் இருந்தா மருமகளை மறிக்குது, பணம் இல்லைன்னா மருமகளை மறிக்கிறது இல்லை. இன்றைக்கு பெரும்பகுதியான நிலைகள் எல்லா மதத்திலையும் இது ஊடுருவிருச்சு. என்ன பகுதியா என்னன்னு சொல்லுவாங்களா, வரதட்சணை பேர் வேற என்னமோ சொல்லுவோம், கௌரி கௌரி. இது கொடுக்கலைன்னா கல்யாணம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு விஷத்தன்மைகள் பரவி இருக்கு, அதே வெறுப்பின் தன்மையும் பகமையும் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆக நமக்குள் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தி வச்சு சமைச்சு வச்சிருக்கு. இதுல இருந்து யாரும் மீள வேணும்னாலும் மீள முடியல. நான் பேசுற நியாயத்தை அந்த நியாயத்தை நானே காக்க முடியாது. ஆனால் இந்த அளவுக்குத்தான் உலகம் போயிட்டு இருக்கு. இதை போன்ற நிலைகளை வாழும் நாமோ நம் குருநாதர் காட்டிய அறுவழியில் நம்மளுக்கு இந்த இடம் சொந்தமே இல்லை. இதை முதல்ல வச்சுக்கணும், நம்ம உடல் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. இப்ப குடியிருக்கிற வீடு, இந்த வீட்டில நாம எந்தெந்த அளவுக்கு உயர்ந்த செல்வங்களே அந்த அருஞான செல்வத்தை சம்பாதிக்கிறோமோ, நமது இடம் கடைசி எல்லை சப்தரிஷி மண்டலம். இது மொழி வச்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையில வரதட்சணை 1000 பணம் வாங்குவாங்க, பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுதான் இதெல்லாம் விட்டுறான், இவ்வளவு வரதட்சணை கொண்டு எங்க வீட்டுக்காரர் எப்படி பண்ணிட்டான், 4 தரம் இங்க செலவழிச்சிட்டான்னா நீ என்ன உங்க அப்பா வீட்டுல என்ன கொண்டு வந்த, என்ன செய்த நீ, இந்த தகராறு வழக்கு. ஆக பணம் வந்து இவர்கள் நல்லவதாக்குதான்டா இல்லை. ஆக இதை போன்ற உலக ரீதியிலே பகமைகளை எதிரிகளை முதல்ல கல்யாணம் செய்யும் போதே எதிரிகளை நம்ம உடல்ல உருவாக்கி இட்டம் போறோம். எதிரிதான் உருவாக்குறோம், நாம் உயர்ந்த ஞானத்தையோ நமக்குள் அந்த உருவாக்கம் நிறைய இல்லை. இது இன்றைய சூழ்நிலையில் அதை செயல்படுத்த வேண்டும், மாற்றியமைக்கினாலும் முடியாது. ஆனால் நாமோ நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் வளர்க்கணும், நாம் பெற வேண்டும் என்று தியானிக்கணும். எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை பெற வேண்டும் என்று நாமோ தவம் இருக்கணும். இதுதான் உண்மையான தவம். இப்ப நாம 50 பேர் இருக்கிறோம், அப்புறம் அடுத்தடுத்து நாம ஒரு குடும்பத்துக்கு போகும்போதெல்லாம் இதை நம்ம கிட்ட வாயில சொன்னோம்னா நீங்க அந்த வரதட்சணை அப்படி வாங்காத வாங்காதன்னு சொல்ல வேண்டியில்ல. நாம இப்படி சொல்லணும், வரதட்சணை வாங்குற குடும்பத்தில எல்லாம் நிம்மதி இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கு நிம்மதி வேணும்னா மனசு ஒத்து இருக்கிற மாதிரி செய்யறதுதான் நல்லது. அவங்களுக்கு ஞாபகம் ஊட்டி அதை விடுதலை செய்யணும். அதுவும் இல்ல சொல்லி விதைச்சு விட்டு நாம தபம் இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு நல்ல மனசு வரணும், அந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு வரணும், அந்த நிலையை வரணும், நமக்குள்ள இதை வளர்த்துக்கணும். இதை நாம செய்து பழகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றி எல்லோரு இடத்திலையும் சமூகத்துடன் ஒன்றிதான் வாழ்றோம். ஆனாலும் அதுல அதை செய்யல இதை செய்யல வந்தாச்சுன்னா உடனே நம்மளுக்கு இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாயிருக்கு. அப்ப நமக்குள் எதிரி ஊடுருவிடுறாங்க. அப்ப எதிரி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நல்ல குணங்களுக்கு அதுக்கும் போராட்டம். பாருங்க நல்ல குண்டுமா இருப்பாங்க, இந்த மாதிரி ரெண்டு சொல்லு வந்துருச்சு அப்படின்னா இந்த மனப்போராட்டம் வரும்போது சுவாசிக்கிறோம். நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட அணுக்கள் இங்க தனி இது நெருங்கிக்கோங்க. என்னன்னு கேட்டா ஒரு பையன் இந்த மாதிரி செய்தான், இந்த மாதிரி சம்பந்தி இந்த மாதிரி சொன்னாங்க, அதுல இருந்து மனம் உடஞ்சிங்க, அது பார்த்த இப்படி போயிட்டாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்படி போயிடுச்சுன்னு தெரியுது, அதுல இருந்து மீள்றதுக்கு வழி இல்லை. இப்ப என்னோட சிநேகிதன் சொன்னங்களா ஸ்ரீலிபுத்தர், என் வயசுதான் என்னை காட்டில 2 வயசு மூத்தாளு. ஆனா அதை வச்சு அது வளர்ந்தாரு, 2 பையங்க. ஆனா அந்த பையங்க 4 பக்கம் கடனை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா இந்த வருமானம் வருது, இது இவருக்கு 5000 ரூபா வருதுங்க பென்ஷன். அதை வச்சு எல்லாம் நிகழ்ச்சி பண்ணலாம். தான் பூர்வீக வீட்டை இந்த மாதிரி கடங்காரர் வந்து இது கொடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனக்கவலை. நான் போயிருக்க போ நீ வந்தியா இல்ல பிரதா பார்க்க போக போகும்போது ஏன்பா இந்த மாதிரி மெலிஞ்சிட்டேன்னு கேட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க, நான் பையனுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, வட்டி மேல வட்டி ஏறி போச்சு, எதை செய்ய முடியல, நான் கரையை எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததுல இருந்து என் மனசப்பா அந்த 5-6 பொம்பளை பிள்ளை நீ கட்டி விட்டு இவ்வளவு காசும் கொடுத்தே அப்படின்னு நான் சொல்லி பாக்குறேன். இல்ல அப்பா கொடுத்த வீடு போச்சு, அது மனசு போச்சு, நடக்க முடியாம வருதுங்க. நான் பாத்துட்டு வந்த பிறகு 2 மாசங்களுக்கு இந்த உணர்வுகள். அப்ப அந்த அணுக்களின் தன்மைகள் மற்றதை வளர விடாது, நம்முடைய எண்ணம் எப்படி கொள்ளுது. நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி உண்டுவோம். அதனால இதையெல்லாம் நம்மளுக்கு இந்த உடல் சொந்தமா, அந்த சொத்து அவருக்கு போயிடுச்சு, நம்மளுக்கு இனி அழியா சொத்து எது, இதை செய்யுங்க. அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெறணும், என் உடல் முழுது படணும், எதை இனி இருக்கிறதாவது நல்லதா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல அறிவு வரணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.